SBS தமிழ். வணக்கம் இசை ராஜன் ஐயா அவர்களே.
வணக்கம்.
இப்போ பாளையங்கோட்டை நினைவலைகள், உங்கள் அனுபவங்கள், கூடவே அன்றைய சூழல் எல்லாம் கலந்து நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. ரொம்ப நல்ல ஒரு புத்தகம், வாசிக்கும்படியாக ரசிக்கும்படியாக இருக்குது. இதை வந்து ஒரு ஆவணப்படுத்துகின்ற ஒரு நூல் அப்படின்னு எடுத்துக்கிறதா, அல்லது வந்து சுயசரிதையின் ஒரு பகுதி, ஒரு அங்கம், அதன் வெளிப்பாடான நூல் இது அப்படின்னு எடுத்துக்கிறதா, எப்படி எடுக்கிறது?
அதாவது இது முதல் நூல் என்பதால் அந்த சுயசரிதை எழுதக்கூடிய அளவுக்கு நான் இன்னும் உயர்ந்து விடவில்லை. எனவே அந்த நான் படித்து விளையாண்டு ஓடியாடி விளையாடிய அந்த இடம், அந்த பாளையங்கோட்டை நகரம், அந்த நகரத்தில் அந்த காலத்தில் நான் சந்தித்த பிரமுகர்கள், நான் பார்த்த இடங்கள், படித்த உயர்நிலைப் பள்ளிகள், படித்த கல்லூரிகள், நான் பழகிய நண்பர்கள், இவர்களை பற்றிய ஒரு தகவலாகத்தான் நான் இந்த நூலை எழுதத் தொடங்கினேன்.
பொதுவாக வந்து ஒரு நூல் எழுதும்போது யாரையாவது நம்ம முன்மாதிரியாக கொண்டிருப்போம், அல்லது ஏதாவது ஒரு நூல் வந்து நமக்கு உந்துதலாக இருந்திருக்கும். இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம், மோட்டிவேஷன் சொல்லலாம், இல்லையா? அப்படி இந்த நூலை எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான முன்மாதிரிகை அல்லது தூண்டுதல், ஆர்வத்தை தந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க?
அதாவது நான் படிக்கின்ற காலத்திலேயே இந்த எழுத்து எனக்கு ஒரு கடமையாக கொடுக்கப்பட்டது, ஒரு பொறுப்பாக கொடுக்கப்பட்டது. நான் எல்ஐசியில் பணிபுரிந்து நான் ஓய்வு பெற்றவன். எங்களுக்கு கிளையலகம் அலுவலகம் இருக்கின்றது, கோட்ட அலுவலகம் இருக்கின்றது, மண்டல அலுவலகம் இருக்கின்றது, மைய அலுவலகம் இருக்கின்றது, இப்படி பல நிலைகளில் அலுவலகங்கள் இருக்கின்றன. அந்த வாடிக்கையாளர்களுடன், ஊழியர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதற்காக ஒவ்வொரு கிளையகமானாலும் சரி, கோட்ட அலுவலகமானாலும் சரி, அங்கெங்கே இன்று ஒரு மாதந்தோறும் செய்தி மடல் அனுப்புவது வழக்கம். ஸோ அந்த செய்தி மடல்களுக்கு நான் 1981 நான் அதை எழுத தொடங்கியிருக்கின்றேன். ஸோ அப்படி எனக்குள் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. சில நேரங்களில் தவறான சொற்களை நான் பயன்படுத்தியிருந்தால் எனக்கு மேலே இருந்தவர்கள் அதை திருத்தி என்னை பண்படுத்தி இருக்கின்றார்கள். ஸோ இப்படியாக அந்த ஒரு ஊக்கம் கிடைத்தது. அந்த ஊக்கம் கிடைத்ததனால் மேலும் மேலும் நான் எழுத தொடங்கினேன். இடையில் எனது பதவி உயர்வு காரணமாக வேலைப்பழு கூடியது. ஆனால் நான் பேச்சில் மட்டும் கவனம் செலுத்தி, கூட்டங்களில் பேசுவது அதுபோல் உற்சாகப்படுத்துவது, அந்த பேச்சில் கவனம் செலுத்தி எழுத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு வந்தேன். இப்போ பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அந்த பேனாவை நான் எடுத்திருக்கின்றேன், எழுத தொடங்கியிருக்கின்றேன்.
பாளையங்கோட்டை உள்ளிட்ட இப்போ சுற்று வட்டாரங்களை பற்றி தான் நீங்கள் அதிகமாக இந்த நூலில் வந்து உங்கள் நினைவோடு பகிர்ந்துக்கிறீங்க. இப்போ அதை பற்றிய எந்தவித பரிச்சயம் இல்லாமல், முன்ன பின்ன தெரியாத, அல்லது அந்த இடத்த திரும்ப அவர்கள் யாராவது ஒருத்தர் போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிற நிலைமையில் அவங்க இந்த நூலை எப்படி வாசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க?
அது நான் இருப்பது அந்த பாளையங்கோட்டை என்ற ஒரு நகரம். பொதுவாக சொல்லும்பொழுது எல்லோருமே திருநெல்வேலி என்று தான் கூறுவார்கள். அந்த திருநெல்வேலி முன்பு ஒரு நகராட்சியாக இருந்தது, பாளையங்கோட்டை ஒரு நகராட்சியாக இருந்தது, மேலப்பாளையம் என்று ஒரு நகராட்சி இருந்தது. பிறகு இந்த மூன்று நகராட்சிகளையும் ஒருங்கிணைத்து அது மாநகராட்சியாக ஆக்கப்பட்டது. இந்த திருநெல்வேலி நகரத்தையும் பாளையங்கோட்டை நகரத்தையும் இணைப்பது, அதை நான் பிரிப்பது என்று சொல்ல மாட்டேன், இரண்டையும் இணைப்பது அந்த புகழ்பெற்ற தாமிரபரணி நதி. அந்த தாமிரபரணி நதி மேல் சுலோச்சன முதலியார் பாலம் என்ற ஒரு பாலம் இருக்கின்றது. அந்த பாலம்தான் நெல்லையையும் பாளையங்கோட்டையையும் இணைக்கின்றது. திருநெல்வேலியை பொறுத்தளவில் வணிக நிறுவனங்கள் இருக்கின்றன, கோவில்கள் இருக்கின்றன. ஆனால் பாளையங்கோட்டையை பொறுத்தளவில் அரசு அலுவலகங்கள் பூராம் இங்கே தான் இருக்கின்றன, பாளையங்கோட்டையில் தான் இருக்கின்றன. நான் கல்வி கூடங்கள் என்று சொல்ல மாட்டேன், கல்வி ஆலயங்கள் நிரம்ப நிறைய பாளையங்கோட்டை நகரில்தான் இருக்கின்றது. அந்த காலத்திலேயே அங்கே கல்லூரிகள் அமைக்கப்பட்டன. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் சாராட்டக்கர் மகளிர் கல்லூரி என்று ஒரு கல்லூரி இருக்கின்றது. அந்த கல்லூரி மகளிருக்கு மட்டுமான ஒரு கல்லூரி, இந்தியாவிலேயே தொடங்கப்பட்ட மகளிர் மட்டும் இரண்டாவது கல்லூரி, தென்னாட்டில் சவுத் இந்தியாவில் துவங்கப்பட்ட முதல் மகளிருக்கு மட்டுமான கல்லூரி அந்த கல்லூரி. ஸோ இவ்வளவு பெருமை வாய்ந்தது. ஸோ சவேரியார் கல்லூரி என்று இருக்கின்றது, புனித யோவான் கல்லூரி என்று இருக்கின்றது, சதக்கத்துல்லா கல்லூரி என்று இருக்கின்றது, இந்து கல்லூரி என்று திருநெல்வேலி நகரத்தில் இருக்கின்றது. இருந்தாலும் அதை நான் அதை சேர்த்துக்கொள்கின்றேன். மகளிருக்காக எஸ்டிசி சாரட்டக்கர் கல்லூரி இருக்கின்றது, சாரதா கல்லூரி இருக்கின்றது, சட்டக்கல்லூரி இருக்கின்றது, பொறியியல் கல்லூரி இருக்கின்றது, மருத்துவக் கல்லூரி இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கே பல்கலைக்கழகமும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இப்படி கல்விக்கு சிறந்த நகரம். இதனால்தான் அன்றைக்கே பாளையங்கோட்டை திருநெல்வேலியை ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்று ஒரு பெயரிட்டு எல்லோருமே அழைத்தார்கள். அதே போல் அந்த சீர்திருத்தமாக நடவடிக்கைகளுக்காக பார்வையற்றோருக்கான பள்ளிக்கூடம் இருக்கின்றது, செவி கேட்காதவர்களுக்கான பள்ளிக்கூடம் இருக்கின்றது, மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான பள்ளிக்கூடம் இருக்கின்றது. ஸோ இந்த வகையிலும் ஒரு பெருமை படைத்திருக்கின்றது. இந்திய முறை மருத்துவம் அதற்கென்று ஒரு கல்லூரி முதலில் பாளையங்கோட்டையில் மட்டும்தான் இருந்தது. ஸோ இப்படி கல்விக்கென்று பல பெருமைகள் எங்களுடைய நகருக்கு இருக்கின்றன. இதுவும் அல்லாது முன்பெல்லாம் இந்தியா ஒலிம்பிக்கில் ஒரு தங்கப்பதக்கம் பெறும் என்றால் அது ஹாக்கி விளையாட்டு என்று தான் இருக்கும். ஸோ அந்த ஹாக்கி விளையாட்டு தமிழகத்திலும் பிரபலமாக இருந்தது. ஆனால் தமிழகத்தில் இந்த பாளையங்கோட்டையில் தான் அது பிரபலமாக இருந்தது. எங்களது தூய சவேரியார் உயர்நிலைப்பள்ளி தான் ஹாக்கி போட்டியில் மாநிலத்திலேயே முதலிடம் பெறக்கூடிய ஒரு உயர்நிலைப்பள்ளி. அதே போல் கல்லூரி என்று எடுத்துக்கொண்டாலும் எங்களது தூய சவேரியார் கல்லூரி தான் மாநிலத்திலேயே முதலிடம் பெறக்கூடிய கல்லூரி. இரண்டாவது இடமும் இந்த பாளையங்கோட்டை நகருக்கே தான் கிடைக்கும். அங்கே இருக்கின்ற தூய யோவான் கல்லூரி என்றெல்லாம் இருக்கின்றது. ஸோ அந்த ஹாக்கி போட்டி அந்த பாளையங்கோட்டை மக்களின் உணர்வோடு ஒரு ஊறிப்போன ஒரு நிகழ்வு. அதே போலவே வாலிபால், அந்த வாலிபால் வந்து அகில இந்திய அளவில் சிவந்தி ஆதித்தன் அவர்கள் தலைவராக இருந்து அந்த வாலிபால் போட்டியெல்லாம் ஊக்குவித்தார்கள். தமிழ்நாட்டிலும் வாலிபால் பிரபலமான ஒரு விளையாட்டுத்தான். அதிலும் திருநெல்வேலி பாளையங்கோட்டை வாலிபாலிலும் சிறந்த இடம் பெற்றது. தூய சவேரியார் கல்லூரி மாநிலத்தில் முதலிடம். அதை போலவே தூய சவேரியார் கல்லூரி மாநிலத்தில் முதலிடம், உயர்நிலைப்பள்ளியும் முதலிடம். ஸோ விளையாட்டு மட்டுமல்ல, படிப்பிலும் எங்களது உயர்நிலைப்பள்ளியிலிருந்து மாநிலத்தில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவியர்கள் பலர் இருந்திருக்கின்றார்கள். நான் மற்ற மாவட்டத்து ஆசிரியர்களையோ மாணவர்களையோ பார்க்கும்போது அவர்கள் சொல்வார்கள், எங்களது உயர்நிலைப்பள்ளியில் அந்த சிறப்பு தேர்வுக்கு முன்பாக ஒரு சிறப்பு பயிற்சி எடுப்பார்கள். அப்பொழுது ஒரு க்வெஸ்சன் பேப்பர் விநியோகம் செய்வார்கள். அதில் இது பாளையங்கோட்டையில் செட் பண்ண க்வெஸ்சன் பேப்பர் என்று பெருமையாக சொல்வார்கள். அந்த அளவு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்த ஊர் எங்களது பாளையங்கோட்டை. ஸோ மற்றவர்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஊர் இது. இது மட்டுமல்லாமல் அரசியலிலும் இப்போது புகழ்பெற்று விளங்குகின்ற பல தலைவர்கள் அந்த பாளையங்கோட்டையில் படித்தவர்கள். ஏன்னா அந்த காலத்தில் சென்னையில் கல்லூரி இருந்தது, அதற்கு அடுத்தது திருச்சியில் கல்லூரி இருந்தது, மதுரையில் இருந்தது, அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் தான் அந்த படிப்பதற்கு வசதி இருந்தது. எனவே வசதி உடைத்தோரெல்லாம் அந்த பாளையங்கோட்டையை தேர்ந்தெடுத்து இங்கு வந்து தான் விடுதியில் சேர்ந்து பாடம் படிப்பார்கள். ஏன்னா மற்ற ஊரில் உள்ள கல்லூரிகளாம் விடுதி வசதி எல்லாம் இருக்காது. எனவே படிப்பிற்கும் சிறந்த ஊர் இந்த எங்களது பாளையங்கோட்டை ஊர். நேர்மையான தலைவர்கள் இருந்த ஊர் எங்கள் ஊர். எங்களது பாளையங்கோட்டையில் படித்தவர் தான் ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன், சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக இருந்தவர். அவரெல்லாம் இங்கு படித்தவர் தான். அரசியலில் வைகோ, ஆலடி அருணா, தளவாய் சுந்தரம், பீட்டர் அல்போன், வலம்புரி ஜான், இவரெல்லாம் பாளையங்கோட்டையில் எங்களது கல்லூரி எங்களது உயர்நிலைப்பள்ளியில் படித்த பெருமக்கள் தான். மகளிரிலேயே அந்த ஜட்ஜ் பதவியை வைத்த பத்மினி ஜேசுதுரை என்ற அம்மையார் அவர்கள், அவர்களும் பாளையங்கோட்டைக்காரர்கள் தான். இப்படி இந்த பாளையங்கோட்டைக்கு பெருமைகள் பல இருக்கின்றன. ஸோ அதை மற்றவர்கள் இந்த நூலின் மூலம் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பாளையங்கோட்டை நினைவலைகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பா இசக்கிராஜன் அவர்கள். தெருக்களுக்கு பெயர் சூட்டுறது கூட உங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி பகுதியில் வந்து ஒரு மிகவும் தனித்துவமான ஒன்று அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்றீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
அதாவது அந்த காலத்தில் 60களில் தொடக்கத்தில் ஒரு நகரசபை அலுவலர் அதிகாரி இருந்தார், ஒரு மகாராஜ பிள்ளை என்று ஒரு தலைவர் இருந்தார். ஸோ அந்த அவர்கள் இருவரும் சேர்ந்து திட்டமிட்டு அந்த தெருக்களுக்கு பெயர் ஒரு புதுமையான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்து மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வசிக்கின்ற பகுதிகளில் வருகின்ற தெருக்களுக்கு 63 நாயன்மாருடைய பெயரும் சூட்டப்பட்டது. யாதவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு, வைணவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆழ்வார்கள் பெயர் சூட்டப்பட்டன. கிறிஸ்துவ மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கிறிஸ்துவ சம்பந்தமான அந்த பெயர்கள் சூட்டப்பட்டன. இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கின்ற பகுதியில் அந்த மாதிரி பெயர்கள் சூட்டப்பட்டன. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் சில பெயர்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருப்புகழ் தெரு என்று ஒரு தெரு, இதெல்லாம் வேறு எந்த ஊரிலும் இருக்காது. திருப்புகழ், திருமந்திரம், பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, கம்பராமாயண தெரு, சிலப்பதிகாரத் தெரு, திருப்பாவை தெரு, குறவஞ்சி தெரு, திவ்ய பிரபந்த தெரு, திருவடி தெரு, இப்படியெல்லாம் இருக்கின்றது. அதுபோல் அந்த நாயகர்கள் வளையாபதி, அம்பிகாபதி, குண்டலகேசி, கபிலர், கண்ணகி தெரு, கோவலன் தெரு, பரணர் தெரு, நந்தனார் தெரு, பட்டினத்தார் தெரு, திருக்கோவையார் தெரு, தொல்காப்பியர் தெரு, பரிமேலழகர் தெரு, மங்கையர்க்கரசி தெரு, புனிதபதியார் தெரு, அருணகிரிநாதர் தெரு, அகஸ்தியர் தெரு, திருவள்ளுவர் தெரு, நச்சினார்க்கினிய தெரு, நந்தனார் தெரு, பொதுவாக பிச்சிவன தெரு, இளம்புவன தெரு, செண்பகவன தெரு என்று பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன. கிறித்துவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே அன்பு தெரு, அருள்மணி தெரு, ஆசீர்வாதம் தெரு, தேவ கிருபை தெரு, காருண்ய தெரு, அருட்பயன் தெரு, ரேணியல் தெரு, லூதர் தெரு, ரட்சகர் தெரு, தயாபரன் தெரு, சுவிசேஷத் தெரு, பராபரன் தெரு, கருணை வள்ளல் தெரு, செழுஞ்சுடர் தெரு, எல்லாம் வல்லவன் தெரு, தேவலோகத் தெரு, விண்ணவர் தெரு, செயின்ட் பால்ஸ் ஸ்ட்ரீட், தாமஸ் ஸ்ட்ரீட், இப்படி இருக்கின்றது. இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பள்ளிவாசல் தெரு, நபிகள் நாயகம் தெரு, லங்கர்கானா தெரு, லோடிகான் சாஹிப் தெரு, இப்படிப்பட்ட பெயர்களும் இருக்கின்றன. மற்ற ஊரிலெல்லாம் பார்த்தால் அரசியல் தலைவர்கள் பெயர்கள் தான் இருக்கும். அண்ணா தெரு, காமராஜ் தெரு, கருணாநிதி தெரு, ஜெயலலிதா தெரு, MGR தெரு, அப்படித்தான் பெயர்கள் இருக்கும். அவர்கள் பெயர்களிலும் தெருக்கள் இருக்கின்றன. இப்படி அருமையான முறையில் முறையில், மாறுபட்ட முறையில் வேறு எங்கும் இல்லாத அளவு இந்த பெயரை சூட்டி அந்த காலத்திலே ஒரு வழிகாட்டியிருக்கின்றார்கள், நல்ல வழியை காட்டியிருக்கின்றார்கள். இங்கு வந்து கக்கன் என்று ஒரு அமைச்சர் இருந்தார். காமராஜருடைய அமைச்சரவையிலும் பக்தவச்சலம் அமைச்சரவையிலும் உள்துறை அமைச்சராக இருந்த கக்கன் அவர்கள் இருந்தார்கள். அவர்களது பெயரில் ஒரு நகரே உருவாக்கப்பட்டிருக்கின்றது, கக்கன் நகர் என்று. தமிழகத்தின் எந்த ஊரிலும் இப்படி கக்கன் நகர் என்ற ஒரு பெயர் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று இரண்டு ஊரில் தான் இருக்கும் அந்த கக்கன் நகர். அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஊர் எங்கள் ஊர். பிச்சைக்காரர்களுக்காக ஒரு விடுதி பாளையங்கோட்டை நகர்மன்றத்தால் நடத்தப்பட்டது, அப்படி ஒன்று இருக்கின்றது. இன்னொன்று, இந்த நெல்லையப்பர் கோயில் நிர்வாகத்தில் நடத்தப்படுகின்ற அனாதை குழந்தைகளுக்கு, அந்த அனாதை என்ற வார்த்தை வரக்கூடாது என்பதற்காக அதற்கு அன்பு ஆசிரமம் என்று பெயர் வைத்து அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அவர்கள் ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இப்படி அந்த பெயர் சூட்டுவதிலும் கூட பாளையங்கோட்டை ஒரு சிறப்பான நகரமாக இருக்கின்றது. எழுத்தாளர்கள், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கூட பாளையங்கோட்டையில் இருக்கின்றார். ராசு நல்லபெருமாள் என்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், ஆனால் அவர் படிப்பில் ஒரு சட்டம் படித்த ஒரு பெரிய அறிஞர், ஆனால் அவருக்கு என்னவோ காதல் அந்த எழுத்தின் மீது தான் இருந்தது. அவர் எழுதிய எத்தனையோ நூல்களில் இந்த கல்லுக்குள் ஈரம் என்ற நாவல் வந்து முடவனையும் முடுக்கிவிடக்கூடிய அளவு ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நாவலாக அது இருந்தது. ஒரு முறை அந்த விடுதலை புலிகளோட பிரபாகரன் அவர்கள் கூறும்பொழுது, இந்த புத்தகத்தை, இந்த நூலை படித்துத்தான் நான் எனக்குள் ஒரு வீரத்தை வளர்த்து கொண்டேன், என்னுடைய உணர்ச்சியை நான் அதிகரித்து கொண்டேன் என்று ஒரு நற்சான்றிதழ் கொடுக்கக்கூடிய அளவு அந்த நூல் அமைந்தது. அதே போலவே புதுமைப்பித்தன், வல்லிக்கண்ணன், தீக்காசி, டி கே சிதம்பரநாத முதலியார், சமீபத்தில் விருது பெற்ற தீக்காசி அவர்களுடைய புதல்வர் வண்ணதாசன் என்று அவர்களும் இருக்கின்றார்கள். இப்படி ஒரே குடும்பத்தில் அப்பாவும் மகனும் சாகித்ய அகாடமி விருது பெற்றது வேறு எங்கும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பல பெருமைகளை இந்த எழுத்து துறையிலும் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். அந்த ஊரை பொறுத்தவரை சமுதாய நல்லிணக்கம் நல்லபடியில் இருக்கின்றது, அதே போல் சமூக நல்லிணக்கமும் நல்ல மாதிரி இருக்கின்றது. பொதுவாக அந்த திருநெல்வேலி பாளையங்கட்டை பற்றி சொல்லும் பொழுது ஒரு நெகட்டிவான ஒரு இதை சொல்வார்கள், அவர்கள் முரடர்கள், ஜாதி வெறி படைத்தவர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அந்த வந்து சாதி போரெல்லாம் அங்கே அப்படிலாம் நடக்கிறது கிடையாது. எல்லா ஊர்களிலும் நடப்பது போல் தான் அங்கேயும் அந்த சாதி போர் நடக்கும். ஆனால் சாதி போருக்கான ஊர் எங்கள் ஊரில், சாதி போர் நிறைந்த ஊர் தான் எங்களுடைய பாளையங்கோட்டை. அதாவது ஜட்ஜிலிருந்து வக்கீலிருந்து எத்தனையோ பெரிய பல துறைகளிலும் சாதித்தவர்கள் இருக்கின்ற ஊர், அந்த சாதி போர் நிறைந்த ஊர் தான் எங்களது பாளையங்கோட்டை நகரம்.
ரொம்ப நல்லா சொன்னீங்க, சாதி போர் இல்லை, சாதி போர்,
சாதி போர் நிறைந்த ஊர் எங்களது ஊர்.
நிறைய பேருக்கு அவங்கவுங்க ஊரை பற்றிய ஒரு பெருமை அல்லது அதை பற்றிய ஒரு குறிப்புகள் அல்லது பற்றி தகவல் அப்படிலாம் நிறைய இருக்கும். ஆனால் எல்லோரும் வந்து பதிவு பண்ணுறதில் இறங்குறதில்லை. நீங்கள் வந்து ஒரு சமூக தளத்துலேயும் தொடங்கியிருக்கிறீங்க, அது இப்போ நூல் வடிவம் பெற்றிருக்கு. எப்படி முதல்ல வந்து இதை பதிவு செய்யணும் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு?
முதலில் சும்மா ஒரு பாளையங்கோட்டை பற்றி ஒரு தகவல் சொன்னால், எங்களுடைய எல்ஐசி அலுவலகம் இருக்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அது வந்து முன்பு வந்து ஒரு அப்பாசாமி பிள்ளை மனோரமா என்ற ஒரு தம்பதியருக்கு இருந்தது. அவர்களுக்கு குழந்தை இல்லை, அவர்கள் டயோசிசன் என்ற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எழுதி வைத்தார்கள். அந்த எழுதி வைத்தவுடன் தேசியமயமானது, அப்படி அந்த சொத்து எங்களுக்கு வந்தது. அந்த மனோரமா பில்டிங் என்பது அந்த காலத்தில் ஒரு லேண்ட்மார்க் பில்டிங் அந்த பாளையங்கோட்டையிலேயே. பிறகு அது பராமரிப்பெல்லாம் இல்லாமல் போன காரணத்தால் அது இடிந்து விடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தது. அதை இடித்து இப்பொழுது பெரிய கட்டடம் வந்திருக்கின்றது. ஸோ அதை பற்றி நான் சொல்ல நினைத்தேன். அதற்கு பிறகு அந்த ஹாக்கி மேட்சை பற்றி சொல்ல நினைத்தேன். ஸோ இரண்டு மூன்று பதிவுகள் போட்டவுடன் என்னுடைய நண்பர்கள், இது நீங்கள் புத்தகமாக போட்டே ஆக வேண்டும், இதை நீங்கள் ஆவணப்படுத்த வேண்டும் என்று எனக்கு ஊக்கம் கொடுத்து இன்னும் எழுத வைத்தார். நான் 5 கட்டுரை எழுத நினைத்தவனை 51 கட்டுரை வரை எழுத வைத்தது என்னுடைய நண்பர்கள் கொடுத்த உற்சாகம்தான். இன்னமும் உற்சாகம் கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றால், அதற்கு பிறகும் நான் கொஞ்சம் எழுதியிருக்கின்றேன். இப்போ நாட்டுக்கு திரும்பிய பிறகு அதையும் நூல் வடிவில் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றேன்.
மிக்க நன்றி இசக்கராஜன் ஐயா அவர்களே. பாளையங்கோட்டை நினைவலைகள் உங்கள் முதன் நூலாக முடிந்துவிட போறதில்லை. நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பயணம், தொடர்ந்து நீங்க
அலைகள்
ஓய்வதில்லை, எழுதுவீங்க, எழுதுங்கள். வாழ்த்துக்கள்.
நன்றி, மிக்க நன்றி. எஸ்பிஎஸ் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பளித்த நிலையத்தாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
எஸ்பிஎஸ் தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.